ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம். நம் தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தில் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொடுத்து அவர் மூன்றாவது நாளில் உயிரோடு கூட அவரை எழுப்பினார். இன்றைக்கும் உயிரோடு எழுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு நம்மை தாமே முற்றிலும் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும். அவர் தம்மை தாமே நமக்காக ஒப்புக் கொடுத்தது போல நாமும் அவருக்கு நம்மையே காணிக்கையாய் படைக்க வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் உங்களுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். ஜபத்துடனே கேளுங்கள், உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நாம் நினைவு கூறும்படி தேவ சமூகத்தில் இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை கடந்த வெள்ளிக்கிழமை என்று நாம் குட் ஃப்ரைடே என்று சொல்லி நாம் நினைவு கூறுந்தோம். இயேசு கிறிஸ்து நமக்காய் மரித்தார். இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை நமக்காக ஒப்புக் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவரை நமக்கு தந்து இந்த உலகத்தில் நமக்கு ரட்சிப்பை ஏற்படுத்தியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்காக கொடுத்தார். இப்ப நல்லா பாருங்க, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை நமக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பிதாவின் செல்ல பிள்ளையாய் இருந்தவர் தன்னையே நமக்காக தியாக பலியாய் ஒப்பு கொடுத்து இந்த உலகத்தில் வந்து பாடுகளை அனுபவித்து நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்து மூன்றாவது நாள் அவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டார். அல்லேலூயா, அவர் எழுப்பப்பட்டார். இந்த எழுந்திருக்கிற எழுந்த உயிரோடு எழுந்த இயேசு இன்றைக்கும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆமேன். மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், என்றென்றைக்கும் வாழ்ந்து கொண்டே இருக்க போகிறார். அல்லேலூயா. அப்போ நல்லா பாருங்க, பிதா நமக்கு இயேசு கிறிஸ்துவை கொடுத்தார், இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை நமக்காக கொடுத்தார். இப்போ நாம அவருக்கு எண்ணத்தை கொடுக்க போகிறோம், அதுதான் முக்கியம். அல்லேலூயா. இப்ப குட் ஃப்ரைடேல இருந்து பாத்தீங்கன்னா கர்த்தர் நமக்கு கொடுத்ததை பார்த்தோம். இன்றைக்கு நாம் உயிர்த்தெழுந்தவருக்கு நாம் என்ன கொடுக்க போகிறோம், அதான் முக்கியம். நாம் கொடுக்க வேண்டிய காரியம் என்ன? இயேசு கிறிஸ்து உலகத்தில் உயிரோடு எழுந்த பிறகு அவருக்கு சில காரியங்கள் அவருக்கு நேராய் கொண்டு வரப்பட்டது, கொடுக்கப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. அவைகள் ஒவ்வொன்றும் ஞான அர்த்தம் உள்ளவைகள். அவைகளிலே ஆவிக்குரிய ரகசியங்கள் அடங்கியிருக்கிறது. அதிலே அநேக ஆசீர்வாதங்கள் அதில் மறைந்திருக்கிறது. ஆகினாலே இப்பொழுது அவைகள் எல்லாவற்றையும் நாம் கவனமாய் பார்க்க போகிறோம். முதலாவதாக மார்க்கு எழுதின சுவிசேஷம். இன்றைக்கு மூன்றே மூன்று சம்பவங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சம்பவம் மார்க்கு சுவிசேஷத்தில், இரண்டாவது சம்பவம் லூக்கா சுவிசேஷத்தில், மூணாவது சம்பவம் லோ யோவான் சுவிசேஷத்தில். லைனா மூணு சுவிசேஷத்தில் மூணு சம்பவத்தை உங்களுக்கு முன்பாய் என்னென்ன காரியங்களை கொடுக்க வேண்டும் என்று பார்க்க போகிறோம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் முதல் மூன்று வசனங்களை வாசிக்கலாம்.
ஓய்வு நாளான
பின்பு
மகதலேனா மரியாளும்,
யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமி என்பவளும்
அவருக்கு
கந்த வர்க்கம் இடும்படி
அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது
கல்லறையின் இடத்தில் வந்து
கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான்
என்று
ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள்.
ஓய்வு நாள் முடிந்துவிட்டது, சனிக்கிழமை முடிந்துவிட்டது. முடிந்த பின்பு ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பமாகிவிட்டது. மகதலேனா மரியாளும், யாக்கோபின் தாயாகிய மரியாளும், சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வாசனை இடும்படி அவைகளை வாங்கிக் கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலை, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற பொழுது கல்லையின் இடத்திற்கு வந்து கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். இங்கே பார்க்கும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நேரத்தில் மகதலேனா மரியாளும் இன்னும் அவரோடு இன்னும் சில ஸ்திரீகளும் சேர்ந்து இயேசு கிறிஸ்துக்கு சுகந்த வாசனையான வாசனை பொருட்களை அவருக்கு செலுத்தும்படியாக கல்லறை நடத்திற்கு வந்தார்கள். அவங்க வர்றதுக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்து விட்டார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு முதலாவது அவர் எழுந்த பிறகுதான் இந்த காரியம் நடக்குது. அவர் எழுந்த பிறகு அவருக்கு நேராய் கொண்டு வரப்பட்ட, அவருக்கு கொடுக்கும்படி அவருக்கு நேராய் கொண்டு வரப்பட்ட முதல் காரியம் அவருக்கு சுகந்த வாசனையான தூப வர்க்கத்தை, சுகந்த வாசனையை கொண்டு வரும்படியாக அவர்கள் அதை வாங்கி கொண்டு இயேசுவினிடத்தில் வந்தார்கள். அப்ப ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் எதை கொடுக்க வேண்டும் என்றால் சுகந்த வாசனையான கந்த வர்க்கத்தை கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டும். ஆமென். சுகந்த வாசனை இடும்படிக்கு அவரிடத்தில் வந்தார்கள். அப்ப சுகந்த வாசனையான கந்த வர்க்கம் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பொழுது அவருக்கு நேராய் முதல் முதலாக கொண்டு வரப்பட்டது. இது என்ன சுகந்த வாசனை, இது என்ன காரியம் என்று சொல்லி நீங்க கேட்கலாம். இதை குறித்து உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், வாசிங்கள். இது ஒரு வாசனை பொருள் இல்லையா, வாசனையான பொருள். இதை இயேசு கிறிஸ்துக்கு நேராய் உயிர்த்தெழுந்தவுடன் முதல் அவர்கிட்ட கொண்டு வரப்பட்டது. இந்த வாசனை என்பது எதை குறிக்கிறது வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8:21 வாசிக்கலாம். ஆதியாகமம் 8:21.
சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார்.
சுகந்த வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார்.
அப்பொழுது கர்த்தர்
இனி நான் மனுஷர் நிமித்தம்
பூமியை சபிப்பதில்லை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. நான் இப்பொழுது செய்தது போல இனி சகல ஜீவன்களையும் சங்கரிப்பதில்லை.
சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார் என்று 21 சொல்லுகிறது. அதுக்கு முந்தின வசனத்தில் அந்த சுகந்த வாசனை என்ன என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வாசிக்கலாம்.
அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும்
சுத்தமான சகல பறவைகளிலும்
சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான்.
இங்கே நோவாவுடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதமான கட்டம் இது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியிலே உண்டாக்கினார். இதை முதல் 2 ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே இந்த சிருஷ்டிப்பின் வரலாறு வருகிறது. 6 வருவதற்குள் பூமியிலே ஜனங்கள் ஏராளமாய் பெருகிவிட்டார்கள். ஜனங்கள் பெருகினதோடு பாவமும் ஏராளமாய் பெருகிவிட்டது. இப்படி பாவம் உலகத்தில் ஏராளமாய் பெருகினவுடனே பூமியிலே மனுஷனை உண்டாக்கினது நிமித்தம் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அவர்களை முற்றிலுமாக நிக்கிரகம் பண்ண வேண்டும், முழுவதும் அழிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தருடைய மனதில் யோசனை வந்தது. ஆகையினாலே கர்த்தர் அதை உடனடியாக செய்யாமல் நோவா என்கிறதான ஒரே ஒரு நீதிமான் அந்த நாட்களில் உலகத்தில் இருந்தான். அந்த ஒருவன் மாத்திரம் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான், அதாவது தேவனோடு நடந்து கொண்டிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் ஒரு நீதிமானாயிருந்தான், தேவனோடு நடந்து கொண்டிருந்தான், தன் குடும்பத்தாரை தேவ பக்தியிலே வளர்க்கிறவனாயிருந்தான். அப்படிப்பட்டதான் அந்த நோவாவிடத்திலே கர்த்தர் வந்து சொல்லுகிறார், நான் பூமியை முழுவதும் நிக்கிரகம் பண்ண போகிறேன். ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பாக இதை குறித்து கொடுக்கிறார் இருக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு சொல்லி ஒரு பேடையை உண்டாக்க சொன்னால் பின்பு ஜலப்பிரளயத்தை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதற்கு இடையான காலகட்டம் கிட்டத்தட்ட 100 கர்த்தர் ஒரு நீண்ட ஒரு காலத்தை கர்த்தர் அவளுக்கு கொடுத்தார். அந்த 100 கர்த்தர் பொறுமையோடு காத்திருந்து 100 முடியும் பொழுது கர்த்தர் தன்னுடைய வார்த்தையின்படியே ஜலப்பிரளயத்தை பூமியிலே அனுப்பினார். வானத்தின் மதகுகள் திறவுண்டது, மழை பெய்தது, பூமியில் இருக்கிற ஊற்றுக்கண்கள் எல்லாம் திறக்கப்பட்டது. இப்படி கர்த்தர் பூமியையும் அதில் இருக்கிற எல்லாவற்றையும் ஜலத்தினாலே கர்த்தர் அழித்து போடுகிறார். அப்ப அதை அழிக்கிறதுக்கு முன்பதாக கர்த்தர் நோவாட்ட சொன்னார், நீ அழியாதபடிக்கு ஒரு பேழையை உண்டாக்கு. அதில் சகலவிதமான ஜீவ ஜந்துக்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றிலேயும் சுத்தமானவைகளை 7 அசுத்தமானவனைகளை 1 ஜோடிகளுமாக சேர்த்துக்கொள் என்று சொன்னார். சுத்தமான பறவைகள் 7 அசுத்தமானவைகள் ஒரு ஜோடி இப்படி கத்தர் சேர்க்க சொன்னார். ஏன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருந்தது. அப்ப அதன் பிறகு அவைகள் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு வருடங்கள் அந்த பேழையிலே வைக்க வைத்து காக்கப்பட்ட பின்பு ஒரு வருடத்திற்கு பிறகு ஒரு வருடமாக அந்த ஜலப்பிரளயத்திலே அந்த படகானது மிதந்து கொண்டிருக்கிறது. சரியாய் ஒரு வருடம் கழித்த பிறகு கத்தரதை அரராத் என்கிற மலையிலே இறங்கும்படி செய்தார். பேழையை விட்டு இறங்கின உடனே நோவா செய்த முதல் காரியம் என்னவென்றால் அவன் கர்த்தருக்கென்று ஒரு பலிபீடத்தை கட்டினான். கட்டி கர்த்தர் ஏற்கனவே சொன்னது போல ஏழு ஏழு ஜோடி சுத்தமான பறவைகள் மிருகங்களை சேர்க்க சொன்னார். ஆகினாலே அவைகளில் இருக்கிற அந்த சுத்தமான பறவைகளையும் சுத்தமான மிருகங்களிலும் சிலவற்றை அவன் தெரிந்து கொண்டு அவன் தேவ சமூகத்திலே அவன் அந்த பலிபீடத்திலே வைத்து தேவனாக கர்த்தருக்கு அவன் பலி செலுத்தினான். அந்த பலியின் வாசனையை கர்த்தர் நுகர்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு மகதலேனா மரியாளும் இன்னும் அநேக ஸ்திரீகளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சுகந்த வாசனையை கொண்டு வந்தார்கள். இந்த சுகந்த வாசனை என்பது எதை குறிக்கிறது? தேவனாகிய கர்த்தருக்கு சுத்த இருதயத்தோடு நாம் செலுத்தும் நன்றி உணர்ச்சியினால் ஆன ஸ்தோத்திர பலிகளை குறிக்கிறது. ஒரு தேவ பிள்ளை நல்ல கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு சுகந்த வாசனை இட வேண்டும். மரியாள் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் இன்னும் அநேகரும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் பொழுது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சுகந்த வாசனை கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார் என்றால் அவருக்கு நம்ம முதலாவது கொண்டு வர வேண்டியது சுகந்த வாசனை பொருள். சுகந்த வாசனை பொருள் நம்மிடத்தில் என்ன இருக்கிறது? அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க இல்லையா, வாங்கி கொண்டு வந்தார்கள் போட்டிருக்கு. அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு அதை விட லகுவாய் நம்ம வச்சிருக்கிறாரு. விலையே இல்லாமல் நம்ம அவருக்கு செலுத்தும்படிக்கு சொல்றார். அதுதான் அவருக்கென்று நாம் செலுத்துகிற ஸ்தோத்திர பலிகளாய் இருக்கிறது. நல்லா யோசிச்சு பாருங்க, அன்றைக்கு ரோமா ஏன் அதை செய்தான்? உலகம் முழுவதும் அழிஞ்சு போச்சு, எல்லா மனுஷங்களும் அழிஞ்சிட்டாங்க, பறவைகள் மிருகங்கள் ஜீவராசிகள் எல்லாமே போச்சு. நோவாவும் அவனுடைய குடும்பமும் மற்றும் அவன் பேழைக்குள் ஏற்றுக்கொண்டவைகளை தவிர எல்லாமே போய்விட்டது. அப்ப நினைச்சு பார்த்திருப்பான், உலகமே அழிஞ்சு போச்சு, எல்லா மனுஷங்களும் போயிட்டாங்க, என் குடும்பத்தை மாத்திரம் கர்த்தர் கிருபையாய் இந்த பேழையிலே வைத்து என்னை காப்பாற்றி இருக்கிறார். ஆகினாலே அவருக்கு நான் நன்றி பலி செலுத்த வேண்டும் என்று எடுத்த உடனே இறங்கின உடனே அவன் செய்த முதல் காரியமே அவன் கர்த்தருக்கு சுகந்த வாசனையான பலியை செலுத்தினதுதான். அந்த பலியின் வாசனை கர்த்தர் நுகர்ந்தார். இன்னைக்கு சொல்றேன், தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு நாளிலும் கவனிச்சு பாருங்க, உங்கள் ரட்சிப்பு அன்றைக்கு நோவாவை கர்த்தர் பேழையில வைத்து ரட்சித்தார், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தர் உங்களையும் என்னையும் ரட்சித்திருக்கிறார். அந்த ரட்சிப்பை நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒவ்வொரு நாளிலும் ரட்சிப்பை நினைத்து பார்த்து சுகந்த வாசனையான தூபத்தை ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு நாம் ஏறெடுக்க வேண்டும். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம மட்டும் கர்த்தர் ரட்சித்த நாளிலே ரட்சிக்கப்படாமல் இருந்திருந்தால் நம்முடைய நிலைமை என்னவாயிருக்கும்? கர்த்தர் நம்மை ரட்சிக்காவிட்டால் நம்முடைய சூழ்நிலை என்னவாயிருக்கும்? கர்த்தர் நம்மை ரட்சிக்காவிட்டால் நம்முடைய காரியம் என்னவாய் போய் முடிந்திருக்கும்? தேவனாகிய கர்த்தர் நம்ம எவ்வளவு கிருபையாய் ரட்சித்து எவ்வளவாய் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்முடைய தேசத்திலே குறைஞ்சபட்சம் இப்ப 110 கோடிக்கு மேலே எங்கேயோ இருக்கும், மேலே போயிடுச்சு. 110 கோடி ஜனங்களுக்கு மேலே இருக்கிறதான இவ்வளவு பெரிய தேசத்திலே கர்த்தர் ஒரு முதல் கட்டமான ஒரு சிறு கூட்டமாய் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. நம்முடைய குடும்பத்தில இன்னும் எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, சுத்திலும் இருக்கிற எத்தனை பேர் ரட்சிக்கப்படல, நோவாவுடைய சொந்தக்காரங்க யாரும் ரட்சிக்கப்படல, அவனும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய மருமகள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவருடைய சொந்தக்காரங்க எத்தனை பேர் ரட்சிக்கப்படாமல் இருந்திருக்கிறாங்க இல்லையா, அவர்களும் கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நம்முடைய சொந்த குடும்பத்தில இன்னும் எத்தனை பேர் கத்தரை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளவில்லை, எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் இருக்கிறாங்க. ஆனால் தேவனாகிய கத்தர் கிருபையாய் நம்மை தமக்கென்று தெரிந்து கொண்டு அன்றைக்கு நோவாவோடு பேசினது போல நம்மோடும் பேசி நம்மை ரட்சித்திருக்கிறாரே. எவ்வளவு பெரிய ரட்சிப்பைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப அந்த ரட்சிப்புக்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், தினமும் சுகந்த வாசனை நீங்கள் செலுத்தணும், நன்றி உணர்ச்சியோடு கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருக்கு முன்பாய் நன்றி நிறைந்த இருதயம் நமக்குள் காணப்பட வேண்டும். புரிதல, நன்றி நிறைந்த இருதயம் அவருக்கு முன்பாக இருக்கணும். ஒருபோதும் உங்கள் ரட்சிப்பை நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க. ஒவ்வொரு நாளிலும் கர்த்தர் செய்திருக்கிற பாதுகாப்பை நினைத்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னு கேட்டீங்க, நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா புதிய பாட்டிலும் சரி கர்த்தர் துதிகளை மிகவும் பிரியமாய் ஏற்றுக்கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. துதிகள் கர்த்தருக்கு முன்பாக மிகவும் பிரீதியானதா இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை இப்ப வேதத்திலிருந்து உங்களுக்கு காட்ட பாருங்க. கர்த்தர் எப்படி அதில் பிரியப்படுகிறார் என்பதை கவனித்து பாருங்கள். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் ஒரு சுபாவம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21 எடுத்துக்கொள்வோம். 21 9 வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். 21:9
முன்னடப்பாரும்
பின்னடப்பாருமாகிய
திரளான ஜனங்கள்
தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா
கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர்
உன்னதத்திலே ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு நேராய் பவனி வருகிறார். அப்ப அந்த எருசலேமுக்கு நேராய் பவனி வந்து கொண்டிருக்கும் பொழுது திரள் கூட்ட ஜனங்கள் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று சொல்லி அவரை ஆர்ப்பரித்தார்களாம். அந்த துதிகளின் நடுவிலேதான் இயேசு கிறிஸ்து பவனி வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப துதிகளின் நடுவிலே தான் இயேசு கிறிஸ்து உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மையத்தில் இருக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கை முழுவதும் துதியினால் நிறைந்திருக்கணும். உங்கள் ரட்சிப்பை நீங்கள் நினைக்கணும். உங்களுக்கு கர்த்தர் செய்திருக்கிற நன்மைகளை நினைத்து மகிமைப்படுத்தணும். இப்ப இந்த இடத்தில் பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் ஏன் கர்த்தரை துதிச்சாங்கன்றதுக்கு ஒரு காரிய சம்பவத்தை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விஷயம் புரியும். 14 வசனத்திலிருந்து படிக்கலாம் தொடர்ந்து.
அப்பொழுது
குருடரும் சப்பாணிகளும்
தேவாலயத்திலே
அவரிடத்திற்கு வந்தார்கள்.
அவர்களை சொஸ்தமாக்கினார். அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்திலே
ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும்
பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் கண்டு கோபமடைந்து
அவரை நோக்கி
இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ
என்றார்கள்.
அதற்கு இயேசு
ஆம் கேட்கிறேன்.
குழந்தைகளுடைய
வாயினாலும் பாலகருடைய வாயினாலும்
துதி உண்டாகும்படி செய்தீர் என்பதை
நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்றார்கள். எந்த இடத்துல ஏன் இந்த இடத்துல இங்க துதி இப்ப பெருகுது பாருங்க. அவர் பவனி வந்து கொண்டிருக்கும் பொழுதும் துதி வந்துட்டு இருக்குது. இப்ப பவனியாய் வந்து எருசலேமிலே தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. அந்த சிச்சுவேஷன் எப்படி இருக்கு பாருங்க. வரும் பொழுதும் ஏராளமான ஜனங்கள் துதித்துக் கொண்டு வந்தாங்க. இப்ப துதியோடு கூட வந்து இப்போ தேவாலயத்துக்கு வந்துட்டாங்க. தேவாலயத்துக்கு வந்த பிறகு அந்த இடத்துல குருடர்களும் சப்பாணிகளுமான ஜனங்கள் இயேசு இடத்துல வந்தாங்க. அப்படி வந்த உடனே அந்த நிக்கிறாங்க. வந்த உடனே அந்த குருடர்களை தொட்டு பார்வை கொடுக்கிறார். சப்பாணிகளை கர்த்தர் குணமாக்கி விடுகிறார். அவர்கள் குணமாக்கப்பட்ட உடனே அதை கண்டு மேலும் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், அந்த அதிசயத்தை கண்டு மேலும் கர்த்தரை ஆர்ப்பரிச்சாங்களாம். சின்ன பிள்ளைங்களும் சேர்ந்து கர்த்தரை ஆர்ப்பரிச்சாங்களாம். அந்த அவர் செய்த அதிசயங்களை கண்டு கர்த்தரை துதித்தார்கள். துதித்த உடனே ஆசாரியர்களுக்கு கடுங்கோபம் வந்தது. இவர்கள் சொல்லுகிறதை கேட்கிறீரோ? இயேசு நிதானமா சொன்னார், ஆம் கேட்கிறேன். எதை கேட்கிறார்? அவருடைய துதியை கேட்கிறார். அல்லேலூயா. ஆம் கேட்கிறேன். குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டாகும்படி செய்தேன் என்று சொல்லி வேதத்தில் நீங்கள் ஒரு காலம் வாசிக்கவில்லையா என்று கேட்டார். நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார். உயிர் தெழுந்தவர் நம்மோடு இருக்கிறார். இப்ப பாருங்க, அந்த பவனியிலிருந்து உங்களுக்கு ஒரு சில காரியம் சொல்றேன். இயேசு கிறிஸ்து நடுவில் இருக்கிறார். முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லி ஆர்ப்பரிச்சாங்களாம். இவங்க நேரம் எங்க போறாங்க? எருசலேமுக்கு நேரம் போறாங்க. நல்லா பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையும் கவனிச்சு பாருங்க. முன்னடப்பாரும் பின்னடப்பாரும் ஓசனா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் தாவீதின் குமாரனுக்கு ஓசனாங்க. யார் இந்த முன்னடப்பார்கள்? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறகுறதற்கு முன்னாலே வந்தவர்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். ஆமேன். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துக்கு முன்னால் ஒரு கூட்டம், பின்னால் ஒரு கூட்டம். புரியுதுங்களா? முன்னடப்பார் பின்னடப்பார் ரெண்டு கூட்டம். முன்னடக்கிறவங்க யாரு? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். தாவீது யோசிச்சு பாருங்க, ஒரே ஆராதனை தான், துதியும் சோத்திரமும் ஆராதனை தான் அவனுடைய வாழ்க்கை. அந்த தாவீதை தான் பின்னடைப்பார்கள் சேர்ந்து சொல்றாங்க, தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா. நடுவில் இயேசு வந்து பிறந்தார். முன்னடைப்பார் ஒரு கூட்டம் தாவீதை போன்ற ஒரு சிலர் ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு முன்னால நடந்தாங்க. நடுவில் இயேசு நடக்கிறார். இந்த பின்னடைப்பார் தான் நீங்கள் நான் இயேசு கிறிஸ்துக்கு பின்னாலே நடந்து கொண்டிருக்கிற கூட்டம். அவர் வந்து பிறந்ததற்கு பின்பு ரட்சிக்கப்பட்டு பின்னால நடந்து கொண்டிருக்கிற கூட்டம். நம்மை பார்த்தது கர்த்தர் சொன்னார், என் பின்னே வாருங்கள். நம்ம எல்லாம் யாரு எங்க இருக்கிறோம்? பின் நடக்கிற கூட்டம். இயேசு கிறிஸ்துவுக்கு பின் நடக்கிற கூட்டம். என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவளாக்குவேன். அப்போ முன்னடப்பார் ஒரு பக்கம் ஆராதனை செய்யறாங்க, நடுவில் இயேசு இருக்கிறார். பின்னடப்பாராகி நாமும் சேர்ந்து தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி துதிகளோடு அந்த பவனி புறப்பட்டு போகிறது. நல்ல கவனிங்க, இப்படி துதித்தலோடு போகிற கூட்டம் எங்க போச்சு தெரியுமா? எருசலேமுக்கு போச்சா? இது இந்த கூட்டம் எங்க போச்சு? எருசலேமுக்கு போச்சு. இப்படி துதிக்கிற கூட்டம் தான் பரம எருசலேம் ஆகிய பரலோகத்துக்கு நேரம் போகும். அல்லேலூயா. இந்த பவனி எங்கேயும் போல, இந்த கூட்டம் துதிச்சுட்டே போற கூட்டம் எங்கேயும் போல, நேரம் எருசலேமுக்கு நேரா போச்சு. அப்போ துதிக்கிற கூட்டம் வேற எங்கேயும் போகாது, டைரக்டா பரம எருசலேம் ஆகிய பரலோகத்துக்கு போய் சேரும். அல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்கு போகிற கூட்டமாகி நீங்களும் நானும் சொல்லுகிறேன், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும், துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கூட்ட ஜனங்கள் நமக்கு முன்னால பரலோகம் போயிட்டாங்க, அவர்கள் முன்னடைப்பார்கள். அது ஒரு முன்னடைப்பார்கள் இருக்குது. அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? எடுத்துக்கொள்ளுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 19 ஆரம்பத்திலிருந்து வாசி.
இவைகளுக்கு பின்பு,
இவைகளுக்கு பின்பு
பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற,
பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற
ஆரவாரத்தை கேட்டேன்,
ஆரவாரத்தை கேட்டேன்.
அவர்கள்
அவர்கள்
அல்லேலூயா,
அல்லேலூயா,
இரட்சணியமும்,
இரட்சணியமும்,
மகிமையும்,
மகிமையும்,
கனமும்,
கனமும்,
வல்லமையும்,
வல்லமையும்
நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது,
நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது.
அவருடைய நியாய தீர்ப்புகள்,
அவருடைய நியாய தீர்ப்புகள்
சத்தியமும் நீதியுமானவைகள்,
சத்திய நீதியும் மாணவைகள். 3 படிக்கலாம்.
மறுபடி அவர்கள்,
மறுபடியும் அவர்கள்
அல்லேலூயா என்று சொல்லி,
அல்லேலூயா என்று சொல்லி
ஆர்ப்பரித்தார்கள்,
ஆர்ப்பரித்தார்கள்.
அவளுடைய புகை,
அவருடைய புகை
என்றென்றைக்கும் எழும்புகிறது என்றார்கள்.
24 மூப்பர்களும்
4 ஜீவன்களும்,
4 ஜீவன்களும்
வணக்கமாய் விழுந்து,
பாருங்க பரலோகத்தில் எப்படி இருக்கு பாருங்க, வணக்கமாய் விழுந்து
ஆமென் அல்லேலூயா,
ஆமென் அல்லேலூயா
என்று சொல்லி,
என்று சொல்லி
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்,
சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும்
தேவனை தொழுது கொண்டார்கள்,
தேவனை தொழுது கொண்டார்கள்.
மேலும்,
மேலும்
நமது தேவனுடைய ஊழியக்காரரே,
நம்முடைய தேவனுடைய ஊழியக்காரரே,
அவருக்கு பயப்படுகிற சிறியோரும்,
அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே,
நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள்.
நீங்கள் நமக்கு சொல்றாங்க, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் எல்லோரும் அவரை துதியுங்கள்
என்று ஒரு சத்தம்,
என்று ஒரு சத்தம்
சிங்காசனத்திலிருந்து பிறந்தது.
தேவனாகிய கர்த்தரே சொல்றாரு, சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. தொடர்ந்து
அப்பொழுது திரளான ஜனங்களிடம்,
அப்பொழுது திரளான ஜனங்களிடம்
ஆரவாரம் போலவும்,
ஆரவாரம் போலவும்
பெருவெள்ள இறைச்சல் போலவும்,
பெருவெள்ள இறைச்சல் போலவும்
பலத்த இடிமுழக்கம் போலவும்,
பலத்த இடிமுழக்கம் போலவும்
ஒரு சத்தம் உண்டாகி,
ஒரு சத்தம் உண்டாகி
அல்லேலூயா,
அல்லேலூயா,
சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்,
சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர்
ராஜ்யபாரம் பண்ணுகிறார்,
பாரம் பண்ணுகிறார்.
நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து,
நாம் சந்தோஷப்பட்டு கழிகூர்ந்து
அவருக்கு துதி செலுத்த கடவோம்,
அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
ஆட்டுக்குட்டியானருடைய கல்யாணம் வந்தது,
ஆட்டுக்குட்டியானருடைய கல்யாணம் வந்தது.
அவருடைய மனைவி,
அவருடைய மனைவி
தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
போதுமா? தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். பாருங்க, இது பரலோகத்தில் இப்படிதான் நடக்குது. 4 ஜீவன்கள் அல்லேலூயா என்று துதிக்கிறார்கள், 24 மூப்பர்கள் அங்கே துதிக்கிறார்கள், பெருங்கூட்டமான ஜனங்கள், திரள் கூட்டமான ஜனங்கள் கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறார்கள். சிங்காசனத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோரும் மாறவர்களே, நீங்கள் எல்லாரும் தேவனாகிய கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. இதுதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அப்ப பரலோகம் துதியினால் நிறைந்திருக்கிறது. அந்த பரம எருசலேமை நோக்கி இந்த உலகத்திலிருந்து நாம் புறப்பட்டு போகிறோம் என்றால் துதியோடுதான் புறப்பட்டு போக வேண்டும். அந்த வாசலை இந்த உலகத்தில் நாம் செலுத்திக் கொண்டே இருந்தால்தான் அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தரிசிக்கிறதற்கு மேல போய் அங்கேயும் இதே வாசலை நம்ம செலுத்த முடியும். பரலோகத்திலே துதிக்கிற கூட்டத்துக்கு மட்டும்தான் அங்கே இடம். அங்கே துதிக்காமல் இருக்கிறவர்கள் ஒருபோதும் நிற்க முடியாது. ஆகிய இந்த உலகத்திலே சொல்றேன், ஒவ்வொரு நாளிலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் உங்களுக்கு செய்கிற நன்மைகளை நினையுங்க, நினையுங்க, சொல்லுங்கள், வாயத்திறந்து சொல்லுங்கள், கர்த்தரை சோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயம் நான் எப்பவுமே நிறைய தடவை சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன் உங்களுக்கு, எல்லா காரியத்தையும் நீங்க பார்க்கிற விதத்துல தான் இருக்குது. புரியுதா? பார்க்கிற விதத்துல தான் இருக்குது. நீங்க நடைமுறை வாழ்க்கையிலே கர்த்தரை துதிக்கிறது நீங்கள் பார்க்கிற விதத்துல தான் இருக்குது. நீங்க ரோட்ல போய் நிக்கிறீங்க, ஒரு பஸ் ஏறதுக்கு வர நினைக்கிறீங்க, அந்த இடத்துல சொல்றேன், சோர்ந்து போய் அல்ல, முறுமுறுப்போட அல்ல, பிரச்சனை நினைச்சிட்டல்ல, அப்படி அல்ல. அங்க நிக்கும் போது ஆண்டவர், இப்ப எனக்கு உடனே பஸ் வர செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று அங்க வெயிட் பண்ற நேரத்தை ஒரு துதியின் காரியமாய் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும். ஆமென். அந்த நிக்கிற நேரத்தை ஒரு துதிக்கிற நேரமாய் மாற்றிக்கொள்ள முடியும். பஸ் வந்தோன்னு ஆண்டவரே எனக்கு பஸ் நீங்க உடனே வர வைத்ததற்காய் சோத்திரம் என்று சோத்திரம் செய்ய வேண்டும். அடுத்தது நீங்க ஏறினீங்க, உங்களுக்கு ஒரு சீட்டு, ஆண்டவரே எனக்கு ஒரு உட்கார்றதுக்கு ஒரு நல்ல இடத்தை நீங்க கொடுக்க போறதற்காய் சோத்திரம். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். வந்து இறங்கணும்னு ஆண்டவரே நீங்க சீக்கிரமா சரியான நேரத்தில் வந்து இறங்குறதுக்கு நீங்க செஞ்சீங்களே, அதற்காக சோத்திரம். சொல்ல முடியுமா? முடியும். அப்போ நம்முடைய மைண்ட் நீங்க வந்து சொல்ற, உங்களை யாருக்கும் தெரியாது, நீங்க சாதாரணமா நீங்க என்ன நடந்துருக்கிற மாதிரி தெரியும், நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்க மாதிரி தெரியும், ஆனால் உங்களுக்குள் ஒரு வாசனை நான் ஸ்டாப்பா கத்துறதுக்கு நேரம் போயிட்டே இருக்கும். உண்மையிலேயே சொல்றேன், அது ஒரு பரலோக அனுபவம். தேவ பிரசன்னம் உங்க வாழ்க்கையில நிறைஞ்சிருக்கும். உங்க உள்ளத்திலே அப்படி நீங்க சொல்லிட்டே இருக்கு, வாயை திறக்க வேண்டாம், சத்தம் போட வேண்டாம், கையக்கால் ஆட்ட வேண்டாம், நீங்கள் செய்யற வேலையை செஞ்சு கொண்டே ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்தை அந்த காரியங்களோடையே கர்த்தரை மகிமைப்படுத்த பழகி பாருங்க. நான் சொல்றேன், தேவ சமூகம் உங்க வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். அந்த வாசனை நீங்க தொடர்ந்து வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறபடியினால் கர்த்தர் அந்த வாசனை நுகர்ந்து கொண்டு உங்க பக்கத்திலேயே இருப்பார். அல்லேலூயா. நீங்க தொடர்ந்து வாசனை வெளிப்படுத்திட்டே இருந்தால்தான் உங்க கூட தொடர்ந்து கர்த்தர் இருக்க முடியும். அப்ப நம்முடைய வாழ்க்கை உயிர்த்தெழுந்தவருக்கு நான் ஸ்டாப்பா நம்ம வாசனை வீசணும். நம்முடைய வாழ்க்கை வாசனை வீசணும். அப்ப அந்த வாசனை வீசும் பொழுது சொல்ற, உங்க வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாருங்க, அந்த ஆதியாகம் 8:21 பார்க்கும் பொழுது, நோவாவை கர்த்தருக்கென்று பலிபீடத்தை கட்டி அவன் சுகந்த வாசனையான பலியை செலுத்தினான். பலியின் வாசனை கர்த்த நுகர்ந்த உடனே என்ன செஞ்சா தெரியுமா? இனி நான் பூமியை அழிக்கிறது இல்லை என்று சொல்லி அவனை வாக்கு பண்ணினார். அதன் பிறகு பாருங்க, தொடர்ந்து படிச்சு பாருங்க, நோவாவையும் அவன் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். அப்போ பலி செலுத்தி கர்த்தருக்கு சுகந்த வாசனை செலுத்துகிறவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். தேவ சமூகம் அவங்களோடு இருக்கும். கர்த்தர் அந்த வாசனை நுகர்ந்து கொண்டிருப்பார். உங்கள் வாழ்க்கை, உங்கள் சந்ததி, உங்கள் எதிர்காலம், உங்கள் வரும் காலங்கள் சகலமும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது பலி செலுத்துதல் என்பது மிக 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 முக்கியம். புரியுதா? முதலாவது கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இரண்டாவது நீங்க பாருங்க, கர்த்தருக்கு நம்ம எதுக்காக நம்ம ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும்? வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு வாங்க. முதல் அதிகாரம் 18 வாசிக்கலாம். 1:18.
மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்.
மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன்.
நான் மரணத்திற்கும்
பாதாளத்திற்கும் உரிய
திறவுகோள்களை
உடையவராயிருக்கிறேன். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் மரித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். இப்ப நல்லா பாருங்க, உயிர்த்தெழுந்தவரை முதலாவது அவர் செஞ்ச நன்மைகளுக்காக நாம் அவரை மகிமைப்படுத்துறோம். இரண்டாவது, ஒவ்வொரு நிமிஷமும் அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற அந்த உயிர்த்தெழுந்த சம்பவத்தை நாம என்னைக்குமே மகிமைப்படுத்தணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, யோசிச்சு பாருங்க, மரண பயத்தை அவர் மேற்கொண்டு விட்டார். மரணத்தின் அடிமைத்தனத்தை அவர் ஜெயித்து விட்டார். கிறிஸ்து இல்லாத ஒரு மனுஷன் மரிப்பதற்கும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு மனுஷன் மரிப்பதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. கிறிஸ்து இல்லாத ஒரு மனுஷனுக்கு மரணம் என்பது, நான் சொல்றேன், எவ்வளவு பெரிய ஆளானாலும் சொல்றேன், அது பயத்தை உண்டு பண்ணக்கூடிய காரியம். ஏன்னு கேட்டாக்க, அவன் தேவனை சந்திக்கல. ஆகினாலே ஒரு பயங்கரமான இடத்திற்கு ஒரு ஆசீர்வாதம், இந்த உலகத்தில் அவனுக்கு ஏதோ ஒரு ஆஸ்தி இருந்திருக்கலாம், அந்த கொஞ்ச நன்மைகளையும் இழந்து பயங்கரமான ஒரு தண்டனை நடத்துக்கு போறான். ஒரு கைதி மாதிரி போறான். இந்த உலகத்தில் வரும் அவன் நினைச்சதெல்லாம் சாதிச்சிருப்பான், எல்லா அக்கிரமும் பண்ணியிருப்பான், தன் பண பலத்தினால் எல்லா அநியாயமும் செஞ்சிருப்பான். ஆனால் சாகும் பொழுது தன்னுடைய எல்லா அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் சுமந்து கொண்டு ஒரு கைதியை போல அவன் போறான் மேல. அப்போ கைதி சந்தோஷமாக போவான். மரண தண்டனை நியமிக்கிற கைதியை போல வேதனையோடு பயத்தோடு கலக்கத்தோடு அப்படிதான் மரணத்தை சந்திப்பாங்க. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை மேலே போகும்போது நான் சொல்றேன், சந்தோஷத்தோடு கர்த்தருக்கென்று தான் செய்த கிரியைகள், அவருக்காக வாழ்ந்த வாழ்க்கை, அதற்கான பலனை அனுபவிக்கும்படிக்கு புறப்பட்டு போறோம். அப்போ ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க போறோம். அப்ப போகும்போது எப்படி போவோம்? சந்தோஷத்தோடு போவோம், சந்தோஷத்தோடு போவோம். நான் எத்தனையோ தேவ மனுஷனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை நான் பார்த்திருக்கிறேன். டிஎல் மூடி, அவர் ஒரு சிறந்த ஒரு எழுப்புதல் மனுஷன். அவர் மரணத்திற்கு முன்பதாக அவர் சொன்னாராம், என் ஆண்டவராகிய கர்த்தர் என்னை சந்திக்க, அவர் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டாராம், என்னை சந்திக்க அவர் வந்து கொண்டிருக்கிறார், என்னை அழைத்து செல்வதற்காக அவர் வருகிறார், நான் சந்தோஷமா இருக்கிறேன், மிகுந்த சந்தோஷம். ரெண்டு நாளாக அவர் சந்தோஷத்தை அடக்கவே முடியலையா சொல்லிட்டே இருந்தாராம். அவர் இந்த உலகத்தில் அவருடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பித்ததான். ரெண்டு நாட்களாகவே அவருடைய முகம் என்றும் இல்லாத அளவுக்கு ஒரு பிரகாசம் அவருடைய வாழ்க்கையில் இருந்து கொண்டிருந்ததாம். கர்த்தர் என்னை அழைத்து கொண்டு போக போகிறார், அழைத்து கொண்டு போக போகிறார் சொல்லி சொல்லி அந்த நேரத்துக்காக, அந்த நிமிஷத்திற்காக ஒவ்வொரு செகண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தாராம். எந்த நேரத்தில் கர்த்தர் என்னை கூட்டிட்டு போக போறார், கூட்டிட்டு போக போறார், காத்து காத்து சந்தோஷத்தோடு சொல்லிக்கிட்டே இருந்து ரெண்டு நாட்களுக்கு பிறகு எல்லாரையும் ஆசீர்வதித்து விட்டு மகிழ்ச்சியாக கண்களை மூடி, நான் போய் வருகிறேன், பரலோகத்துக்கு நான் போறேன் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றுட்டு போனாராம். மேலே எவ்வளவு ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை பாருங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு செய்யும். ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை இப்படி சந்தோஷமாய் மரணத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன் தெரியுமா? கர்த்தர் மரண பயத்திலிருந்து நம்மை உயிரோடு எழுந்து மீட்டு விட்டார். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய உயிர்த்தெழுதலுக்காக நீங்க கண்டிப்பா கர்த்தரை மகிமைப்படுத்தணும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிரோடு எழுந்தார், 40 நாட்கள் இந்த பூமியில இருந்தார், இருந்து பின்பு பரலோகத்திற்கு எழுந்தருளி போனார் இல்லையா, உயிர்த்தெழுந்து மேல பரலோமை போனார். இப்போ அவர் வந்தபோது எப்படி இருந்துச்சு, சென்ட் ஆஃப் பண்ணும்போது எப்படி இருக்கணும்ன்றது உங்களுக்கு சொல்றேன். இப்ப பாருங்க, பூமிக்கு அவர் வந்தார், ஒரு குழந்தையாக வந்து பிறந்தார். படிங்க லூக்கா எழுதின சுவிசேஷம் 2:10-14 வரைக்கும் படிங்க. லூக்கா 2:10-14 வரைக்கும் படிங்க.
தேவதூதன் அவர்களை நோக்கி,
பயப்படாதிருங்கள்,
இதோ
எல்லா ஜனத்திற்கும்
மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்
என்று
கர்த்தராய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார்.
இதான் அரைவல், கிறிஸ்துவின் அரைவல். பூமியில் அவர் வந்து பிறக்கிறார், புரிய அறைவாகிறார். அப்புறம்
பிள்ளையை துணிகளில் சுற்றி
முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள்.
இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே
கவனமா கவனிங்க, அவருடைய அறைவல் எப்படி இருக்குது பாருங்க. அந்த சனமே
பரமசேனையின் திரள் அந்த தூதனாகி
கேப்ரியலுடனே தோன்றி
உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும்
பூமியிலே சமாதானமும்
மனுஷன் மேல் பிரியமும்
உண்டாவதாக என்று சொல்லி
தேவனை துதித்தார்கள்.
நல்ல கவனிங்க, இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமியில வந்து அறைவாகிறார் இல்லையா. பரலோகத்தில் இருந்தவர் பூமியிலே குழந்தையாய் வந்து பிறந்துட்டார். அறைவல் இது. பிறந்த உடனே காம்பரியல் தூதன் வந்து மேய்ப்பர்களுக்கு செய்தி அறிவிக்கிறான், கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார், பிள்ளையை துணிகளில் சுற்றி இருக்க காண்பீர்கள், இதுவே அடையாளம். சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சேனையை இறங்குச்சான், பரம சேனையின் திரள். அப்ப பல ஆயிரக்கணக்கான தூதர்கள் திடீர்னு அப்படி இறங்கினாங்க. அந்த செய்தியை சொன்ன உடனே பரலோகத்திலிருந்து ஒரு பல ஆயிரங்களான நினைக்கிற பல ஆயிரங்களா இருந்திருக்கலாம், லட்சங்களா கூட இருந்திருக்கலாம், ஒரு திரளான சேனை அப்படியே வந்து இறங்குச்சு. தேவ தூதர் கூட்டம் வந்து இறங்குச்சு, இறங்கி உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். துதியோடு அவரை பரலோகத்திலிருந்து பூமிக்கு அனுப்பி வச்சாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவோட அறைவல் எப்படி இருக்கு பாருங்க, பரலோகம் துதிச்சு அவரை பூமிக்கு அனுப்பி வச்சது. வந்தாரு, 33 வருஷம் மனுஷனா வாழ்ந்தாரு, மரித்தார், உயிரோடு எழுந்தார், மீண்டும் பரமேறி சென்றார். இப்போ பரலோகம் தன்னுடைய வரை பூமிக்கு துதியோடு அனுப்பி வச்சது. இப்ப பூமியிலிருந்து நம்ம பரலோகத்துக்கு அவரை அனுப்பி வைக்கிறோம். நம்ம எப்படி அனுப்பி வைக்கணும்? துதியோடு தான் அனுப்பணும். ஹல்லேலூயா. அவங்க பரலோகத்து நாட்கள் தன்னுடைய இயேசு கிறிஸ்துவை துதியோடு அனுப்பி வச்சாங்க. இப்ப நமக்காய் வந்து ஜீவனை கொடுத்து நமக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டார். அப்ப உயிர் தெழுந்தவரை நாம எப்படி அனுப்பி வைக்கணும்? துதியோடு. நம்ம அதே சென்ட் ஆஃப் தான் அவருக்கு கொடுக்கணும். அவங்க எப்படி சென்ட் ஆஃப் கொடுத்தாங்களோ அதே சென்ட் ஆஃப் தான் நம்மளும் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்மள சொல்ற உயிர் தெழுந்த ஆண்டவர், அவர் உயிர் தெழுந்தான் நினைக்கும் பொழுதே, உயிர் தெழுந்தே அவர் பரமேறி சென்றவர், இன்றைக்கும் என்னோடும் இருக்கிறார், பரலோகத்தை நிறைத்திருக்கிறார். அதை நினைக்கும் போது சொல்றேன், உயிர் தெழுந்தவரை அந்த பரம சேனையின் திரள் எப்படி அவர் பிறக்கும் பொழுது அனுப்பும் பொழுது துதியோடு அனுப்பினதோ, அதே போல நாமளும் அவரை துதியோடு தான் அவரை அனுப்ப வேண்டும். ஹல்லேலூயா. அப்ப துதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். பரலோகத்தின் துதிக்கு பூமியின் துதி ஒருபோதும் எந்த விதத்தில் குறைஞ்சிருக்க கூடாது. ஹல்லேலூயா. ஏன்னா நம்மளும் பரலோகத்துக்கு போக வேண்டியவங்க தான். அதனால சொல்ற பரலோகத்தில் அந்த பரம சேனையின் திரள் எப்படி துதிச்சதோ, அதுக்கு நீங்களும் நான் எந்த விதத்தில் சளைச்சவங்களா இருக்கக்கூடாது. துதிக்கணும், துதிக்கணும், துதிக்கணும். அதுதான் கர்த்தருக்கு சுகந்த வாசனை. இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு அவருக்கு சுகந்த வாசனையான பொருட்கள் தான் முதலாவது அவருக்கு காணிக்கையாக கொண்டு வரப்பட்டது, அவருக்கு நேராக கொண்டு வரப்பட்டது. ரைட். ரெண்டாவது, இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு அவருக்கு கொடுக்கப்பட்ட இரண்டாவது பொருள் என்ன? வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24 அதிகாரம் 28-29-30.
அத்தருணத்தில் தாங்கள் போகிற கிராமத்துக்கு சமீபமானார்கள். அப்பொழுது அவர் அப்புறம் போகிறவரை போல காண்பித்தார்.
அப்புறம் அவர் அவர்கள் அப்புறம் போகிறவை போல காண்பித்தார்.
அவர்கள் அவரை நோக்கி,
அவர்கள் அவரை நோக்கி,
நீர் எங்களுடனே தங்கியிரும்,
நீர் எங்களுடனே தங்கியிரும்,
சாயங்காலம் ஆயிற்று,
சாயங்காலமும் ஆயிற்று,
பொழுதும் போயிற்று,
பொழுதும் போயிற்று
என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது
அவர்
அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
அவர் அவர்களுடனே தங்கும்படி உள்ளே போனார்.
அவர்களோட அவர் பந்தி
அவர்களோட அவர் பந்தி இருக்கையில்
அவர் அப்பத்தை எடுத்து
ஆசீர்வதித்து
அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார்.
அப்படி இருக்கட்டும். அடுத்தது வந்து அதே அதிகாரத்திலேயே 40வது வசனத்தில் படிக்கலாம்.
தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார்.
ஆனாலும்
சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார்.
அப்பொழுது
பொறித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி
அவர்களுக்கு முன்பாக புசித்து. போதும். இந்த ரெண்டு வசனங்களும் என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு கொடுத்தாங்க. ஆமென். எம்மாவூருக்கு ரெண்டு சீஷர்கள் போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த அன்றைக்கு சாயங்கால நேரத்தில் ரெண்டு சீஷர்கள் எம்மாவூருக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவும் தன்னை அடையாளம் காணப்படாதபடி வேறு ரூபத்தில் அவர்களோடு சேர்ந்து நடந்து போறார். அப்போ சம்பாஷணை வருகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிற, உமக்கு அதெல்லாம் தெரியாதா? எருசலேம் நடந்த சம்பவங்களை உமக்கு தெரியாதா? நீர் அதற்கு அந்நியரா இருந்தீரான்னு அவரை பத்தி அவரை கிட்டே கேட்கிறாங்க. கடைசியில் இவங்க நினைச்சாங்க யாரோ ஒரு வழி போக்கணும் என்று சொல்லி அவரையும் கூட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. எம்மா ஒரு ஊர் வந்துருச்சு. வந்த உடனே அப்பவும் பாருங்க, இயேசு கிறிஸ்து இவங்களை செக் பண்றாரு, இவங்க என்னதான் நல்ல லெவலில் இருக்கிறாங்க பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு இவரு தான் வந்து இவங்களை ஜாயின் பண்ணிக்கிட்டாரு, இவங்களோட பேசணும்னு தான் வந்தாரு, இவங்களுக்கு வெளிப்படுத்தணும் தான் வந்தாரு. வந்தவர் நைஸ் அப்படி போற, வேற பக்கம் போற மாதிரி அப்படி திரும்பிட்டு போறாரு. எம்மூர் வந்த உடனே நான் என் ரூட்ல போறேன்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி போறாரு. ஆனா இந்த ரெண்டு பேருக்கும் என்னமோ நினைச்சாங்க, இவர் இப்பொழுதும் பேசிட்டு வந்தாரு, இவ்வளவு விஷயங்களை சொன்னாரு, இவரை உட்கா கூப்பிடுவோம் சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க, அவரை பார்த்து கேட்கிறாங்க, சாயங்காலமும் ஆயிற்று, பொழுதும் போயிற்று, நீர் எங்களோடு தங்கிரும், சரி கூப்பிட்டதுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி வர்றாரு. வந்து வீட்டில் உட்கார்ந்தாங்க, டின்னர் சாயங்காலமாச்சு. வந்தாங்க வீட்டில் உட்கார்ந்த உடனே அவருக்கு அப்பத்தை எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. டேபிளில் கூட இதெல்லாம் அடுக்கி வச்சுட்டாங்க. அடுக்கி வச்சுட்டு உட்காந்தோடனே இயேசு கிறிஸ்து அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட அப்பத்தை எடுத்து அவரே பிட்டு அவரே அவர்களுக்கு கொடுத்தார். அவருக்கு முன்பாக அந்த சீஷர்கள் அப்பத்தை வைத்தார்கள். அடுத்த சம்பவத்தில் 40வது வசனத்தில் பார்க்கும்போது அடுத்த சம்பவத்தில் பார்க்கும்போது இவரே கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா, சாப்பிட்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கிறீங்களான்னு கேட்கிறார். உடனே அப்பத்தையும் பொரித்த மீனையும் தேன் கூட்டு துணிக்கையும் எல்லாம் கொண்டு வந்து ஒரு பெரிய ஃபீஸ்டே வச்சுட்டாங்க இல்லையா, எல்லாம் ஸ்வீட்ல இருந்து ஃபிஷ்ல இருந்து அப்பத்துலேருந்து எல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. வச்ச உடனே எல்லாத்தையும் எடுத்து அவங்களுக்கு முன்னாலேயே இயேசு கிறிஸ்து சாப்பிட்டு காமிச்சாராம், அவர்களுக்கு முன்பாகவே சாப்பிட்டார். அப்ப ரெண்டாவது உயிர் தெழுந்தவருக்கு என்ன கொடுக்கப்பட்டது? சாப்பாடு கொடுக்கப்பட்டது. உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவுக்கு அப்பம் கொடுக்கப்பட்டது, மீன் கொடுக்கப்பட்டது, தேன் கூட்டு துணிக்கை கொடுக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு. ரெண்டாவது நம்ம இயேசு கிறிஸ்துக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க? சாப்பாடு கொடுக்கணும். முதல்ல வாசனை திரவியங்கள் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவுக்கு உயிர் தெழுந்தவருக்கு வாசனை திரவியம் கொடுக்கணும். ரெண்டாவது இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு கொடுக்கணும் நம்ம. ஆமென். நம்மளே சாப்பிட்டு உட்கார்ந்துருக்க கூடாது பண்டிகைன்ட்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு சாப்பாடு கொடுக்கணும். என்ன சாப்பாடு? அவருடைய மெனு என்ன? என்ன சாப்பிடுவார் படிங்க. யோவான் 4:34 வாசிங்க. இயேசு கிறிஸ்துடைய சாப்பாடு என்ன? இயேசு அவர்களை நோக்கி,
என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது.
இதுதான் என்னுடைய மெனு, இதுதான் என்னுடைய போஜனமா இருக்குது. ஆமேன். இயேசு கிறிஸ்துடைய சாப்பாடு என்ன? அப்பமா மீனா? இல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியைகளை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. இதுதான் நான் சாப்பிட்றேங்கிற. அல்லேலூயா. இந்த சாப்பாடு கொடுங்க. அப்பமும் மீனும் கர்த்தர் கேட்கல. உங்கள் வாழ்க்கையிலே தேவ சித்தம் என்கிற சாப்பாட்டை இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுங்க. அல்லேலூயா. உயிர்த்தெழுந்த ஆண்டவருக்கு சாப்பாடு கேட்கிறார், கேட்டு வாங்குறாரு. புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா கேட்கிறார். ஒவ்வொருத்தரையும் பார்த்து கேட்கிறார், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? தேவ சித்தம் செய்கிறவர்கள் ஆண்டவரே வச்சிருக்கிற ஆண்டவரே. தேவ சித்தம் செய்யாதவர்கள் என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே ஒண்ணுமில்ல, ஆண்டவரே நீங்க கேட்கறதான தேவ சித்தம் எங்கிட்ட இல்ல, எங்கிட்ட தேவ சித்தமே இல்ல, என் வாழ்க்கையில தேவ சித்தமே நான் செய்யறது இல்லைன்றவங்க என்ன செய்வாங்க? வெறும் கையை தான் விரிவிக்கணும். அவர் கேட்கிறார், சாப்பிடறதுக்கு புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? அவருக்கு நல்ல ஒரு விருந்து வைக்கணும். 3 வெரைட்டி கொடுத்தாங்க இல்லையா? அப்பம் கொடுத்தாங்க, பொடித்த மீன் கொடுத்தாங்க, தேன் கூட்டு துணிக்கை கொடுத்தாங்க. அப்போ எவ்வளவு நல்ல ஒரு விருந்து கொடுத்துருக்கிறாங்க பாருங்க. உயிர் தெழுந்தவருக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்றேன், வெரைட்டியா நீங்க விருந்து கொடுக்கணும். ஆமேன். வெரைட்டியா தேவ சித்தம் கொடுக்கணும். என் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் தேவ சித்தம் செய்கிறேன், என் வீட்டிலே நான் தேவ சித்தம் செய்கிறேன், என் வேலை ஸ்தலத்தில் நான் தேவ சித்தம் செய்கிறேன். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு சாப்பாடு. வேலை ஸ்தலத்தில் தேவ சித்தம் செய்கிறீங்களா? அது அப்பம். வீட்டில் தேவ சித்தம் செய்கிறீங்களா? அது பொரித்த மீன். மற்றும் நீங்கள் வேலை சர்ச்சில் தேவ சித்தம் செய்கிறீங்களா? அதுதான் தேன் கூட்டு துணிக்கை. புரியுதா? ஒவ்வொரு இடத்துல எங்கெங்கெல்லாம் தேவ சித்தம் செய்கிறீங்களோ அதுதான் ஒவ்வொரு டிஷ். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஷ்ஷாக இருக்குது. அப்போ இயேசு கிறிஸ்துக்கு விதவிதமான டிஷ் நீங்கள் வைக்கணும். உங்கள் வேலை ஸ்தலத்துக்கு ஒரு டிஷ், வீட்டுக்கு ஒரு டிஷ், சர்ச்சுக்கு ஒரு டிஷ். இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் தேவ சித்தத்தை செய்து அவர் கேட்கிறார், எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுங்கன்றாரு. கொடுங்கள். ஆமேன். கொடுங்கள். இயேசு கிறிஸ்துக்கு சாப்பாடு கொடுங்க. அவர் கேட்கிறார், எனக்கு சாப்பாடு கொடுங்க, நான் பசியா இருக்கிறேன், எனக்கு சாப்பாடு கொடுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை நீங்க கவனிச்சு பார்த்தீங்களானால், இயேசு கிறிஸ்து என்னைக்குமே அவர் இந்த ஆவிக்குரிய ஒரு தாகத்தோடு தான், ஆவிக்குரிய ஒரு பசியோடு தான் இன்றைக்கும் கேட்கிறார். அதை நம்ம கண்டிப்பாக கொடுக்கணும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8:29 இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை. அப்போ அவருடைய வாழ்க்கை முழுவதும் தேவ சித்தத்தையே செஞ்சு அதையே அவர் டெய்லி சாப்பிட்டு இருந்தார். ஆமேன். அப்ப தினமும் தேவ சித்தம் தான் செய்கிறேன்றார். அப்ப அதுதான் எனக்கு போஜனம்ன்றார். அப்ப டெய்லி அவருக்கு சாப்பாடு கொடுக்கணும். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையின் மூலமாக தேவ சித்தம் என்கிற சாப்பாட்டை டெய்லி இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் கொடுக்கும்படி கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எந்த சின்ன விஷயமானாலும் சரி, பெரிய விஷயமானாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு நாம் மகிமையான சாப்பாடு நம்ம கொடுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, தேவ சித்தத்தை செய்யறத மட்டும் நம்ம ஒருபோதும் தவறக்கூடாது. சபை சரித்திரத்திலே செயின்ட் அகஸ்டின் அப்படின்னு சொல்லி ஒரு பரிசுத்தமான இருந்தார். அவருடைய பெயர் அகஸ்டின். ஆனால் அவருக்கு செயின்ட் அகஸ்டின் என்று சொல்லி அவருக்கு பெயர் வழங்கப்பட்டது. கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர். அவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வர்றதுக்கு முன்னால மகா பெரிய துன்மார்க்கனா, மோசமான குடிகாரன், எல்லா வம்பு பிரச்சனைகள் குழப்பங்களுக்கு அவர்தான் காரணமாய் அவ்வளவு மோசமான ஒரு துன்மார்க்கனாய் வாழ்ந்திருக்கிறார். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்த அவரை கர்த்தர் ரட்சித்தார். ரட்சித்த உடனே தன் வாழ்க்கை யோசிச்சு பார்த்தா, நான் எப்படி இருந்த என்னை கர்த்தர் எப்படி மாத்தியிருக்கிறார், இனி நான் கர்த்தருக்கு ஒரு பரிசுத்தவானாய் நடக்க வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் பண்ணி வாழ ஆரம்பித்தார். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய மாற்றத்தை யாருமே நம்ப முடியலையா. பல நேரத்தில் பலர் வந்து கேட்பாங்களாம், வாயும் கூட போலாம் என்று பழைய நண்பர்கள். அப்ப கேட்கும் போதெல்லாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாராம், த ஓல்ட் அகஸ்டின் இஸ் நோ மோர் அப்படின்னு வரா. பழைய அகஸ்டின் உயிரோடு இல்லை, பழைய அகஸ்டின் உயிரோடு இல்லை, த ஓல்ட் அகஸ்டின் இஸ் நோ மோர்னு வரா. பழைய அகஸ்டின் உயிரோடு இல்லை, அவன் மறித்து போய்விட்டான், அந்த அகஸ்டின் மறித்து போய்விட்டான், நான் புதிய அகஸ்டின். என்ன பழைய ஆளா பார்க்காதீங்க. கடைசி வரைக்கும் அவர் ஒரு பரிசுத்தவனாய் வாழ்ந்ததினாலே சபை அவருக்கு வைத்த பெயர் செயின்ட் அகஸ்டின் என்று பெயர் வைத்தார்கள். அப்ப அவ்வளவு சிறந்த ஒரு பரிசுத்தவனாய் கடைசி வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்கிற உணவை கிறிஸ்துவுக்கு அவர் கொடுத்து கொண்டே இருந்தார். ஆமென். ரைட். மூணாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் என்ன கொடுக்கிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 21:10-11 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
இயேசு அவர்களை நோக்கி,
நீங்கள்
இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை
கொண்டு
வாருங்கள் என்றார்.
சீமோன் பேதுரு படவில் ஏறி
153
பெரிய மீன்களால் நிறைந்த வலையை
கரையில் இழுத்தான். இத்தனை மீன்கள் இருந்தும் வலை கிழியவில்லை.
இயேசு அவர்களை நோக்கி
வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார்.
நல்ல கவனியும் போதும். அப்ப இந்த இடத்தில் பார்க்கும்பொழுது 10வது வசனத்தை வாசிக்கலாம்.
இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார்.
போதும். அப்ப இந்த இடத்தில் இயேசு கிறிஸ்து மூணாவது அவரிடத்தில் கேட்கிறார், நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களில் சிலவற்றை கொண்டு வாருங்கள். அப்ப பேதுரு தன் வலையை இழுத்து கொண்டு வருகிறான். அதில் 153 பெரிய பெரிய மீன்கள் இருந்துச்சான். அந்த புதுசா பிடிச்ச அந்த 153 பெரிய மீன்கள் உள்ள வலையை இயேசு கிறிஸ்து கேட்கிறார், அதை கொண்டு வாங்கன்றாரு. அதை இயேசு கிறிஸ்துக்கு நேராக கொண்டு வருகிறான். 9வது வசனத்தை வாசிக்கலாம்.
அவர்கள்
கரையிலே வந்திறங்கின பொழுது
கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும்
அப்பத்தையும் கண்டார்கள். அதை கண்ட பிறகு இப்ப புதுசா பிடிச்சதையும் கொண்டு வாங்கன்றாரு. ஏற்கனவே கரையில வந்து வைத்திருக்கிறார். இப்ப நான் உங்களுக்கு அந்த சம்பவத்தை அப்படி சொல்ற பாருங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களுக்கு அவர் அண்டையிலிருந்து தரிசனமானாலும் மறுபடியும் அவங்க பின்மாற்றத்துக்குள் தள்ளப்பட்டாங்க. இந்த 21வது அதிகாரம் ஒரு வித்தியாசமான அதிகாரம். இந்த 21வது அதிகாரத்தில் பின்மாற்றத்தின் உச்ச கட்டத்தில் சீஷர்கள் இருக்கிறாங்க. பேதுரு ஒரு நாள் திபேரிய கடற்கரையிலே மற்ற இன்னும் 6 சீஷர்களோடு இருக்கிறான். திடீர் என்று அவங்களை பார்த்து கேட்கிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன் அப்படிங்கிறான். சொன்ன உடனே மற்ற 6 பேரும் நாங்களும் வருகிறோம். நாங்க 7 பேரா புறப்பட்டு போய் திபேரிய கடற்கரையிலே அந்த இரவு முழுவதும் மீன் பிடிக்க போறாங்க. இரவு முழுவதும் அவங்க வலை போட்டு ஒரு மீன் கூட அவங்களுக்கு அகப்படவே இல்லை. ஏற்கனவே கிறிஸ்தவங்களை சந்தித்த நாள் நடந்தது போலவே மறுபடியும் அதே காரிய ரீப்ளை நடக்குது. மறுபடியும் பார்க்கற ஒண்ணுமே நடக்கல. ஒரு மீனும் அகப்படாமல் இருக்கும்போது அதிகாலை நேரம் இருட்டான அந்த விடிகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்து வந்து கரையிலே வந்து நின்றார். நின்று பிள்ளைகளேன்னு கூப்பிடுறார். அப்படி கூப்பிட்ட உடனேதான் இவர்களுக்கு ஃபர்ஸ்ட் அது இயேசுன்னு தெரியல. யோவான் அடையாளம் கண்டுகொண்டான், அவர் கர்த்தர் என்று சொல்லுகிறான். உடனே அடிச்சு பிடிச்சு அவங்க தடுமாறுறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உங்க வலையை படகுக்கு வலது பக்கத்துல போடுங்கன்றார். சொன்ன உடனே வலையை தூக்கி வலது பக்கத்துல போடுறாங்க. போட்ட உடனே வலை முழுவதும் பெரிய பெரிய மீன்களால் நிறைந்தது. நிறைஞ்ச உடனே அதை கொண்டு வாங்கன்றாரு. கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வராங்க. வந்து கரையில வந்து பாக்குறாங்க. பார்த்தால் ஏற்கனவே கறி நெருப்பு போடப்பட்டிருக்கிறது, அதிலே அப்பம் சுடப்பட்டிருக்கிறது, அதிலே மீன் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் ரெடியா ப்ரிப்பேர் பண்ணிருந்திருக்குது. இப்ப ப்ரிப்பேர் பண்ணி இயேசு கிறிஸ்து அந்த அதிகாலை வேளையில இவங்களுக்காக சமைச்சு இவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இவங்களை வந்து கூப்பிடுறாரு. பாவையின் பிள்ளைகள் இரவு முழுவதும் கஷ்டப்பட்டு மீன் பிடிச்சிருப்பாங்க, டயர்டா இருப்பாங்க. வந்த உடனே சாப்பாடு கூட இவங்களுக்காக அப்பத்தை அவர் ப்ரிப்பேர் பண்ணி அவர் மீனை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறார். உட்கார்ந்துட்டு அவங்களை கூப்பிடுறாரு. இப்ப அந்த பெரிய வலையில ஏகப்பட்ட மீன்களை எடுத்துக்கொண்டு கஷ்டப்பட்டு வந்து கரையில வராங்க. வந்த உடனே பார்த்தா கரையில இதெல்லாம் ரெடியா ப்ரிப்பேர்டா இருக்குது. இப்ப ப்ரிப்பேர்டா ஏற்கனவே இருக்குது சாப்பிடறதுக்கு. இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு, இப்பொழுது பிடித்த மீன்கள் சிலவற்றை கொண்டு வாங்க. இது என்ன? இது சாப்பிட்றதுக்கு தான் ஏற்கனவே ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி தான் வச்சிருக்கிறாரு. அப்புறையே இன்னொன்னு ஒன்னு கேட்கிறாரு, கேட்டு வாங்குறாரு. ஃப்ரெஷ்ஷா புரியுதா? மீன்கள் என்பது ஆத்துமாக்களை குறிக்கும். இப்போ இவ்வளவு பேர் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நம்மளா யார் தெரியுமா? ஏற்கனவே பொறித்து வைக்கப்பட்ட மீன்கள். நம்ம ஏற்கனவே நம்மளை எப்போ பிடிச்சாச்சு இல்லையா? எப்போ பிடிச்சாச்சு? முதலையே பிடிச்சு நம்மளை வந்து ஏற்கனவே சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டார். சாப்பிட்றதுக்கு பரலோகத்துக்கு நம்மளை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுட்டார். நம்மளை பொறிச்சு வச்சுட்டார். பரலோகத்துக்கு எப்பவும் கொண்டு போய் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிட்டார். ஆனால் ஏற்கனவே பிடித்த பொறித்து வைக்கப்பட்ட மீன் ரெடியா இருந்தாலும் அந்த நபர்களை பார்த்து சொன்னார், இப்ப பிடிச்சதை கொண்டு வாங்கிறார், புதுசா ஃப்ரெஷ் கேட்ச் கொண்டு வாங்கன்றார். அப்ப ஏற்கனவே பிடிச்சு நம்மளை சமைச்சு வச்சுட்டு நம்மளை பார்த்து சொல்றாரு, இப்ப சாப்பிட்டா போதுன்னு, ஒரு வேளைக்கு சாப்பிட போதுன்னு இருக்காதீங்க, புதுசா பிடிச்சிட்டு வாங்கிறாரு. ஆமென். புது மீனை பிடிச்சிட்டு வாங்கன்னு கேட்கிறாரு. இன்னும் நிறைய மீன் தேவையா இருக்கிறது. புது மீனை பிடிச்சிட்டு வாங்க, புது மீனை பிடிச்சிட்டு வாங்க, புதிய ஆத்துமாக்களை பிடித்து கொண்டு வாருங்கள். அதான் அர்த்தம். புது மீன் பிடிச்சிட்டு வாங்க, இப்ப பிடிச்சீங்களா அதை கொண்டு வாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன சொல்றாரு? புதுசா ஃப்ரெஷ்ஷா பிடிங்க, புதுசா மீன்களை பிடிங்க, புதுசா ஆத்துமாக்களை பிடிங்க, அதை கொண்டு வாங்க, அதை கேட்டு வாங்குகிறார். இன்றைக்கு சொல்ற நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது மூன்றாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு பேதர் எதை கொடுத்தான்? அவருக்கு புதுசா பிடிச்ச மீனை கொண்டு வந்து இயேசுவுக்கு கொடுத்தான். ஆமேன். மகதலேனா மரியாள் அவருக்கு வாசனை பொருளான துதியை கொடுத்தாள் இல்லையா? மகதலேனா மரியாள் துதியை கொடுத்தாள். அடுத்தது பார்க்கும் பொழுது சீஷர்கள், எம்மாவூருக்கு போனவர்கள் அவருக்கு அப்பத்தையும் மீனையும் தேன் கூட்டு துணிக்கையும் புசிக்க கொடுத்தாங்க. இங்கே பேதுருவும் அவனோடு கூட அந்த பின்மாற்றத்துக்குள் இருந்த எல்லாரும் இப்பொழுது கர்த்தர் அவர்களை தூக்கி எடுக்க அவர்கள் எல்லாரும் புதிய மீனை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துக்கு கொடுத்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துக்கு இன்றைக்கு நம்ம மூணாவது கொடுக்க வேண்டியது, புது மீன்களை கொடுங்கள். தேவ பிள்ளைகள் இருக்கிறது ஒரு வாழ்க்கை. ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யுங்கள். உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்து வாய் விட்டு கேட்கிறாரு, புதுசா மீனை பிடிச்சிட்டு வாங்கன்னு கேட்கிறாரு. புதுசா மீனை பிடிச்சிட்டு வாங்க, புதிய ஆத்துமாக்களை பிடிச்சிட்டு வாங்க, பெரிய பெரிய மீனை பிடிச்சிட்டு வாங்க. பாத்தீங்கன்னா 153 பெரிய மீன்கள், பாவத்தில் பெரிய மீன், அதை பிடிச்சிட்டு வாங்க, அதை கொண்டு வாங்கன்றார். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மூன்று காரியங்களையும் கர்த்தருக்கு நம்ம தவறாமல் கொடுக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நம்ம செய்யணும்னு நான் சொல்றேன். நம்ம கர்த்தருடைய சித்தத்தின்படி இருந்தால் தான் அதை செய்ய முடியும். இப்ப பாத்தீங்கன்னா 5வது 6வது வசனத்தை படிங்க.
இயேசு அவர்களை நோக்கி பிள்ளைகளே
பிள்ளைகளே,
புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார்.
புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார்.
அதற்கு அவர்கள்
ஒன்றுமில்லை என்றார்கள்.
அப்பொழுது அவர் நீங்கள்
படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள்,
அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால்
அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஹல்லேலூயா. அப்ப நல்லா பாருங்க, ஃபர்ஸ்ட் கேட்கிறா, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா? ஒண்ணுமே இல்லை. ஏன்னா தேவ சித்தத்தை விலகி போயிட்டாங்க. தேவ சித்தம் தான் உணவு. தேவ சித்தத்தை விட்டு விலகி போயிட்டு தான் ஒண்ணுமே இல்லை கை விரிக்கிறாங்க. ஆண்டவரே ஒண்ணுமே இல்லைன்றாங்க. அப்பதான் சொல்றாரு, எப்படி பிடிக்கணும்? வலது பக்கத்துல போடுங்க. சொன்ன உடனே போட்டாங்க. 153 பெரிய மீன்கள் நிறைஞ்சது வந்த வலையில. இழுக்க முடியாம கஷ்டப்பட்டாங்க. அப்போ இது எப்படி நடந்தது? தேவ சித்தத்தின்படி செய்யும் பொழுது தேவன் ஆத்துமாக்களை கொடுக்கிறார். ஜெபிங்க, ஆலோசனை கேளுங்க. நான் யாரை சந்திக்கணும், யார்கிட்ட பேசணும், சின்சியரா நான் சொல்றேன், எதுக்கோ ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்முடைய உலக காரியத்துக்காக ஜெபிக்கிறோம், எதிர்காலத்துக்கு ஜெபிக்கிறோம். இது வேணும், வேலை வேணும், பணம் வேணும், அது வேணும், என்னென்னமோ காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பிரச்சனை மாறணும், அது நம்ம ஜெபிக்கிறோம். நான் சொல்றேன், ஆத்துமாக்களுக்காய் ஜெபித்து கேளுங்க. எங்க போடுறது வலைய? எந்த நபர்கிட்ட போய் நான் வலை போடணும்னு கேளுங்க. அப்ப கர்த்தர் சொல்லுவார், இந்த நபருக்கு நேரம் வலை போடு, அந்த மீன் மாட்ட போதுன்னு. அப்ப கர்த்தர் சொல்ற இடத்துல வலையை போட்டீங்கன்னா அந்த ஆத்துமா கண்டிப்பா மாட்டும். ஆமென். உங்களுக்கு எத்தனையோ பேர் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, ஆனா கத்தர் சொல்லுவாரு இன்னைக்கு இந்த ஆத்துமாக்கு நேரம் போய் வலைய போடாத ஆள் மாட்ட போதுன்னு அந்த ஆள் கண்டிப்பா அன்னைக்கு பிரச்சனையில் இருக்கும். ஆமே, பிரச்சனையில இருக்கும். அப்ப கண்டிப்பா சொல்றேன், அந்த நபருக்கு நேரம் வலை போட்டீங்கன்னா அந்த ஆத்துமா கண்டிப்பா உங்க வலையில மாட்டும். ஜெபிங்க, கர்த்தர்ட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் அடுத்த வாரத்திற்குள் யாரை நான் ஆயத்தம் பண்ணணும், யாரை நான் பிடிக்கணும், கர்த்தர் ஒரு நபரை உங்களுக்கு காட்டுவார். கண்டிப்பா சொல்றேன், பிளான் பண்ணி நீங்க போய் சந்திங்க, டெஃபினட்டா கர்த்தர் அந்த ஆத்துமாக்களை உங்கள் வலையிலே வீழ்த்துவார். அல்லேலூயா. செய்யுங்க, முயற்சி செஞ்சு செய்யும். ஏன்னா இது நம்முடைய வாழ்க்கை மிக முக்கியம். கர்த்தர் எதிர்பார்க்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கண்டிப்பா செஞ்சதாகணும். ஏன்னா ஒரு நபர் ஒரு வாரம் முழுவதும் நீங்கள் பிரயாசப்பட்டு ஒரு ஆத்துமாவை நீங்கள் ஆதாயம் பண்ணினா போதும், கர்த்தர் ஏராளமான ஆத்துமாக்களை தமக்கென்று பிரித்துக் கொள்ள முடியும். ஆமேன். இது சபைக்காக அல்ல, எனக்காக அல்ல, உங்களுக்காக அல்ல, உங்களுக்காக உயிர்த்தெழுந்து உங்களை ரட்சித்தாரே அந்த ஆண்டவருக்காக செய்யுங்கள். அல்லேலூயா. அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். அவருக்கு அவர் கேட்கிறார், வாயை திறந்து கேட்கிறாரு, பிடிச்சதை கொண்டு வாங்கன்றாரு. பிடிச்சது இருக்குதா? இருந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் பிடிச்சது கொண்டு வர முடியும். ஒண்ணுமே பிடிக்காம இருந்தால் என்னத்தை கொண்டு போய் கொடுக்கறது? புரியுதா? பிடிச்சு வச்சிருந்ததுனால தான் கேட்ட ஒண்ணு கொண்டு போய் கொடுக்க முடிச்சது. பிடிக்கலன்னா நம்ம ஒண்ணுமே கொண்டு போய் கொடுக்க முடியாது, வெறும் கையை விரிக்க வேண்டியிருக்கும். டெய்லி பிடிங்க, கர்த்தருக்கு முன்பாய் கொண்டு வந்து வைங்க. ஆமேன். டெய்லி பிடிங்க, ஞாயிற்றுக்கிழமையில கர்த்தருக்கு முன்ன கொண்டு வந்து வைங்க. ஏற்கனவே பொறித்ததெல்லாம் இருக்குது, அதோடு கூட இதையும் கொண்டு வந்து புதுசையும் கொண்டு வந்து வைங்க. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே பொறிச்சதெல்லாம் இருக்குது, அதோட புதுசையும் கொண்டு வந்து ஒவ்வொரு வாரத்திலையும் கர்த்தருடைய சமூகத்தில் வைங்க. கர்த்தர் அதில் பிரியப்படுவார். உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லாரும் எடுத்திருக்கலாம்.